நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தமிழ் இலக்கிய உலகில் ஆழ வேரூன்றியிருந்த ஒரு ஆலமரம் COVID-19 என்ற சூறாவளியால் சாய்க்கப்பட்டு விட்டது. இப்படியாக தமிழ்நாட்டை சேர்ந்த மார்க்சிய சிந்தனையாளரும் எழுத்தாளருமான எஸ் வி ராஜதுரை அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். யார் அந்த ஆலமரம்? பதிப்புத்துறையில் தமிழுக்கு மகத்தான பங்களிப்பை செய்த கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நேற்று எம்மை விட்டு பிரிந்துள்ளார். அவருக்கு வயது 76. இலக்கியம், இசை, ஓவியம் என பல்துறைகளில் ஆழ்ந்த அறிவுடைய அவர் கசடதபர ஏட்டை வெளியிட்டு வந்தவர்களில் ஒருவர். அற்புதமான சிறுகதைகளை எழுதியுள்ள அவர் நிறுவிய கிரியா பதிப்பகம் 41 ஆண்டுகளாக பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டுள்ளது. எத்தனை நூல்கள் வெளியிடுவது என்பதை விட எப்படியான நூல்களை வெளியிடுவது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த இவர் ஒவ்வொரு ஆண்டும் 3-4 நூல்களையே வெளியிட்டுள்ளார். இமயம், நா முத்துசாமி, ஜி நாகராஜன், அசோகமித்ரன், பூமணி, சுந்தர ராமசாமி, எஸ் வி ராஜதுரை, மௌனி, சா கந்தசாமி, ஞானக்கூத்தன், சி மணி, திலீப்குமார், தங்க ஜெயராமன், நா கோவிந்தராஜன், மு நித்யானந்தன் போன்ற மகத்தான ஆளுமைகளின் ஆக்கங்கள் கிரியா முத்துரையுடன் வெளிவந்துள்ளன. ஈழக்கவிஞர்களை தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்தவர் அவர்தான். சிந்து நாகரிகம் பற்றியும் தமிழ் பிராமி எழுத்துக்களின் வளர்ச்சி பற்றியும் காலம் சென்ற அறிஞர் ஐராவதம் மகாதேவன் எழுதிய ஆங்கின நூலை வெளியிட்டவரும் அவர்தான். மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் பல்வேறு இளம் எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் தந்த இவர் ரோஜா முத்தையா நூலகத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்களிப்பு செய்துள்ளார். சாதி, மதம், சாத்திரங்கள் அனைத்தையும் வெறுத்தொதுக்கியவர். கூத்துக்கலையை புதுப்பிப்பதில், நவீன நாடகங்கள் மேடையேற்றப்படுவதில் ந முத்துசாமியுடன் கரம் கோத்தவர் கிரியா எஸ் ராமகிருஷ்ணன். ஓவியரும் ந முத்துசாமியின் மகனும் பல திறம்பற்ற நடிகர்களை உருவாக்கியதும் பல நல்ல நாடகங்களை தமிழ் மேடைகளுக்கும் தந்த கூத்துப்பற்ற என்ற நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் மேனேஜிங் டிரஸ்டி நடேஷ் முத்துசாமி கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
ஒரு ஓவியன், அதனால எனக்கு வந்து மொழி அவ்வளவு இருந்தாலும் எங்க அப்பாவுடைய நண்பர் அப்படிங்கறதுனால எனக்கு அவரை வந்து 6 வயசுல இருந்து தெரியும், 54 வருடங்களா தெரியும். முதல்ல வந்து என்னுடைய டிராயிங்க வந்து நீர்மை புஸ்தகத்துக்கு முகப்பு ஓவியமா போட்டாரு. கிரியா வந்து ஆரம்பிக்கிற சந்தர்ப்பங்கள்ல எனக்கு தெரியும், கிரியா ராமகிருஷ்ணனும் ஏயாவும் சேர்ந்து ஆரம்பிக்க போற விஷயமும் தெரியும். அவங்களுடைய ஆபீஸ் வந்து பைலட் தியேட்டர் பக்கத்துல மாடியில ராயப்பேட்டையில இருந்தது. இவரை பத்தி முக்கியமா என்ன சொல்லணும்னாக்கா, வீராசாமி, முத்துசாமி, கிரியா ராமகிருஷ்ணன், பி கிருஷ்ணமூர்த்தி இவங்க 4 பேரும் சேர்ந்துகிட்டு தான் கூத்துப்பற்றிய இவங்க 3 பேரும் தான் சொல்லணும். பி கிருஷ்ணமூர்த்தி கூட பின்னாடி தான் வந்தார் நினைக்கிறேன். பட் இவங்க 3 பேரும் தான் கூத்துப்பற்றிய வந்து அமைச்சாங்க. அதுக்கு வடிவம் கொடுத்து, அதுக்கு பேர் வச்சு, அதை அமைச்சு நடத்த ஆரம்பிச்சது கிரியா ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன் பேரு. இவங்க 3 பேர் தான் முக்கியமான பங்களிப்பு. ரொம்ப நாளைக்கு கூத்துப்பற்றையோட அபிஷியல் அட்ரஸ் வந்து கிரியாவோட அட்ரஸ் தான் கூத்துப்பற்றையோட அபிஷியல் அட்ரஸ். என்ன ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அவர் நடத்துவாரு, ஓடா ஓடான்னு இது பண்ணுவாரு, அகட்டுவாரு, இது அதை சரியா பண்ணு, அதை ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ண வைப்பாரு. ஆனா வந்து என்னுடைய ஒர்க்கை, டிராயிங்க வந்து அப்பெல்லாம் வந்து நான் இன்னும் ஒரு பர்சனலா ஒரு ஸ்டைல் கேம்லாம் வந்து டெவலப் ஆகல. ஆரம்ப காலத்துல ஆதிமூலத்தினுடைய ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணி கிராஸ் ஹேச்சிங் பண்ணி டிராயிங் எல்லாம் போட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு டிராயிங் தான் முசாமியோட தலையை வந்து நான் குருஜி போட தலை மாதிரி, அந்த மீசையையும் மொட்டைகளை போட்டிருந்தாரு அப்ப முசாமி, வெறும் மீசையும் மொட்டையும் மட்டும் இருக்கும். அதை வந்து நான் ஸ்கெட்ச் புக்கை வச்சுக்கிட்டு படங்கள் போட்டிருப்பேன். நீர்மை புத்தகத்துக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்பாவோட மரணத்துக்கு அவர் வந்து இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டயபெட்டிக் டெபிலிட்டேஷன்ஸ் கொஞ்சம் உடம்புல வந்துருச்சு, கொஞ்சம் கண் பார்வை ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு, அப்புறம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அதனால வந்து எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு, ஒரு நாள் நான் வந்து உன்னை நேரில் பாக்குறேன், உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா 1 இயர் கேப்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாம போச்சு. கடைசியில நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்தது. அவர் வந்து ஒழுங்கு அப்படிங்கறத பத்தி அவருக்கு வந்து எல்லா விதத்திலயும் வந்து அந்த காலத்திலயே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன்லாம் அவரு தான். பாக்கி பேரெல்லாம் வந்து கசங்கி போய் வேட்டியை கட்டிட்டு இருப்பாங்க, வேற மாதிரி சொக்கா போட்டிருப்பாங்க, ஆனா அவர் மட்டும் நீட்டா பிரமாதமா ட்ரெஸ் பண்ணுவாரு. அழகா வந்து இஸ்திரி போட்ட ட்ரெஸ் பண்ணுவாரு. அவரு ஸ்டைல் அழகா இருக்கும், பிரமாதமா ஒழுங்கு அப்படிங்கறது டிசைன்ங்கிற கான்செப்ட வந்து அவர் பாடியிலேயே இருக்கும். அவருடைய நடவடிக்கை, அவர் பேச்சு எல்லாத்திலயுமே வந்து அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கும். பப்ளிஷிங்ல வந்து அது வரைக்கும் தமிழ் புத்தகங்கள் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெயிண்டிங் சரியா இருக்காது, பிரிண்டிங் வந்து ஒரு பக்கம் மாதிரி எல்லா பக்கமும் இருக்காது, ஒரு பக்கம் இங்க் கலைஞ்சு போயிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப மெல்லிசா பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பைண்டிங் பண்ணி கட்டிங் பண்ணினது பாத்தீங்கன்னா கோணையா இருக்கும். பப்ளிஷிங்ல வந்து ஒழுங்கு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இவர் கை வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹார்டு பவுண்டு, இவர் தான் முதல்ல ஹார்டு பவுண்டு புக்ஸே கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அந்த வேலையை வந்து இவருடைய கிரியா பதிப்பகம் செஞ்சுது. பிரிண்டிங் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். பிரிண்டிங் வந்து இப்படி எப்படி இருந்தா ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற பிரிண்ட் பண்ண வச்சு, இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இதுதான் வந்து வடிவமான புஸ்தகம். ஒரு அவருடைய புத்தக தேர்ச்சி எதை வந்து அவர் புஸ்தகமா கொண்டு வர்றாரு, என்ன மாதிரி ஐரோப்பிய ஜப்பானிய பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகள்லாம் தமிழ் கொண்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்றது, அவர் புத்தகம் தேர்வு பண்ற விஷயம் அது வேற ஒரு ஏரியா. ஆனா புத்தகம் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, புத்தகத்தினுடைய வடிவம் அது எப்படி இருக்கு, அது கையில எடுக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு புத்தகத்தை நாம் தொடுகிறோம் என்பதற்கான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கிரியாவோட புத்தகத்துலதான் வந்து அந்த இதுவே நடக்குது.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் மறைந்த கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறித்த நினைவு பகிர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிரியாவின் தற்கால தமிழகராதி கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வாழ்நாள் சாதனைகளில் ஒன்று என்று சொல்லலாம். தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் தமிழ் சொற்களை தொகுத்து அவற்றிற்கு பொருள் அளிக்கும் நோக்கில் கிரியா அகராதி திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் உருவாக்கத்தில் பல அறிஞர்களின் பங்களிப்பை இணைத்தவர் இவர். 1985 ஆரம்பிக்கப்பட்ட அகராதிக்கான பணி இன்னமும் தொடர்கிறது. 1992 முதல் பதிப்பு வெளிவந்தது. 12 மறு அச்சாக்கம் செய்யப்பட்ட பின்னர் விரிவாக்கப்பட்ட 2 2008 வெளியானது. மேலும் விரிவாக்கப்பட்ட அந்த அகராதியின் 3 எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் மறைவுக்கு சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. 2015 ஜனவரி மாதத்தில் அவரை நேர்காணும் சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. அந்த நேர்காணலில் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்ட சில முக்கிய கருத்துக்களை இப்பொழுது உங்களுடன் பகிர்வது மிக பொருத்தம் என்று நாம் நம்புகிறோம். நூல்களை வாங்குகிறார்கள், ஆனால் மக்கள் படிப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
நிச்சயம் வந்து நீங்க பார்க்கும்போது படிக்கிற எண்ணிக்கை கூடத்தான் கூடியிருக்கு. அப்புறம் நான் வந்து இது முதல்ல ரொம்ப நாளா உணர்ந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஜனங்கள் வந்து படிக்க தயாரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முறையான அமைப்புகள் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட இல்ல தமிழ்ல. அதனால வாசகர்களை குற்றம் சொல்றது தப்பு. தமிழ்ல மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல விநியோக முறை இருந்தா 25,000 பிரதிகள் ஒரு நல்ல புத்தகம் நான் நம்புறேன்.
அச்சுல
நமக்கு இன்னும் வந்து ஆன்லைன்ல படிக்கிறது, டேப்லெட்ல படிக்கிறது, இதுல எல்லாம் படிக்கிற பழக்கங்கள்லாம் வரல, இன்னும் அது வேர் கொள்ளல. வரும், ஒருவேளை 15-10 கழிச்சு வரலாம். ஆனா இன்னைக்கும் வந்து பதிப்புத்துறையினுடைய நம்பிக்கை அச்சுப்பதிப்பை நம்பிதான் இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. எந்த சமூகத்திலயுமே உண்மையான பண்பாட்டு தயாரிப்புகளை போற்றி வளர்க்கறது வந்து 2% இல்ல 3% மக்கள் தான். அந்த பண்பாட்டு தயாரிப்புகளுக்கு செவி சாய்க்கிற மக்கள் 100 பேர்னா அதுல 3 பேர் தான் உண்மையான ஈடுபாட்டோட அதுல போறவங்க. மீதி பேரெல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக தங்களை அந்த தயாரிப்புகளோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் இந்த புத்தகத்தை வாங்கணும்னா மீதி 97 பேர் வாங்கி ஆகணும். 97 பேர் வாங்கினாதான் உண்மையான ஈடுபாடு இருக்கு 3 பேருக்கு புத்தகமோ அல்லது ஒரு நாடகமோ அல்லது ஒரு இசையோ போய் சேரும். புத்தகத்தை வாங்கிட்டு போறவங்க படிக்காமலே இருக்கலாம், புத்தகத்தை வாங்கிட்டு போறவங்க தங்களுடைய அலமாரியில இந்த புத்தகம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், மற்றவங்க மத்தியில நானும் பூமணிய வாசிக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்க விரும்புறவங்களா இருக்கலாம். ஆனா நூலகம் தான் மற்றவங்களுக்கான ஒரே ஒரு சாத்தியம். இந்த அகராதி முதல் பதிப்பு 12 தடவை ரீபிரிண்ட் பண்ணோம், 2வது பதிப்பு 2008 வந்தது, இது வரைக்கும் 5 தடவை ரீபிரிண்ட் பண்ணிட்டோம். எப்படி சாத்தியமாச்சு? அதனால புத்தகத்தை உண்மையிலேயே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ்ல புத்தகத்தை வாங்க முடியாத படிக்க முடியாம போறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அவங்க எப்படியா படிச்சிருவாங்க? நண்பர்கள் டேரல் வாங்குவாங்க, இல்ல நூலகத்துக்கு போவாங்க, ஏதோ ஒரு வகையில படிப்பாங்க. உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவைலபிலிட்டியோ விலையோ ஒரு பெரிய தடை இல்லை. அதை விட என்ன சொல்லுவேன்னா, பொருளாதாரத்தோடும் அதிகமான ரொம்ப முக்கியமான ரொம்பவும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து, ஒரு குடும்ப சூழலோ சமூக சூழலோ புத்தகம் படிக்கிறத வந்து ஊக்குவிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், மனைவி புத்தகம் படிக்கிறவங்களா இருந்தா கணவனுக்கு பிடிக்காது, கணவன் புத்தகங்கள் வாங்குறதா இருந்தா மனைவிக்கு பிடிக்காது, குழந்தைகள் புத்தகம் படிச்சா பெற்றோர்களுக்கு கவலை வந்துடும், ஐயோ இவங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, பாடத்தை படி எதுக்கு இந்த குப்பையெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் படிக்கிறத ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் ரொம்ப குறைவு. சோ நம்ம அதை பத்தி தான் ரொம்ப கவலைப்படணும். பொருளாதாரமோ மற்றதோ இல்லை, ஒரு சமூகத்துல இருக்கிற அவங்களுக்கு புத்தகங்களை நெருக்கமா உணர வைக்குதா அப்படிங்கிறது தான். புத்தகங்கள் வாங்குறவங்க எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, உண்மையான ஆர்வலர்கள் 2% 3% தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த 2-3% புத்தகம் போய் சேரணும் தான், மீதி 97 பேர் வாங்கினதா இந்த 3 பேருக்கு போகும். அதுல இன்னொன்னு இருக்கு, இந்த டைனாமிக்ஸ் ஆஃப் ரீடிங் ஒண்ணு. என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு ஒரு புத்தகத்தை வாங்குறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு 20 பக்கம் 50 பக்கத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல ஆர்வம் குறைஞ்சிடுது, எடுத்து வச்சிடுறீங்க. இதே புத்தகத்தை உங்க கண் முன்னாலே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்கள் கழிச்சோ இல்ல 5 வருடங்கள் கழிச்சோ மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நீங்க சுலபமா படிக்க முடியும். இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்ல, புத்தகத்தை பொதுவா படிக்கிறவங்க எல்லாருடைய அனுபவம். சில புத்தகங்கள் சில நேரங்கள்ல நீங்க முழுசா படிப்பீங்க, சில புத்தகங்களை கொஞ்சம் தான் படிப்பீங்க. ஆனா புத்தகங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அம்சமா இருக்கும்போது, எந்த நேரத்துல எந்த புத்தகத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சு அதனுடைய முழு பயன் அடைய முடியுங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து ஒரு ஜன்னல் கதவை திறந்து வைக்கிற சமாச்சாரம் தான். நீங்க திறந்து வச்சிடுறீங்க, யாரு அது கிட்ட போய் வெளியில என்ன அழகு இருக்குன்னு பாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களே எப்ப போய் அங்க நின்னு பார்த்து அந்த அழகு அனுபவிப்பீங்கன்னு தெரியாது. அதாவது அந்த ஜன்னல் திறந்திருக்குங்கிற ஒரு பிரஜையே உங்களுடைய பிரஜைய வந்து மாத்தும், அது மேல தாக்கம் செலுத்தும். சோ நமக்கு புத்தகங்களை பத்தியான நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கு. ஒண்ணு, புத்தகம் வாங்குறவங்கலாம் படிக்கணும், உடனே படிக்கணும், புத்தகத்தை 1 தடவைதான் படிக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, இத 1 அல்லது 2 பரிமாணங்களுக்குள்ள புத்தகம் வாசிப்பு இந்த ரெண்டுத்தையும் 1 அல்லது 2 பரிமாணங்களுக்குள்ள நம்ம அடக்க பாக்குறோம். ஆனா அது உண்மை இல்ல.
நான் பேர் சொல்ல விரும்பலையா, நான் சில பதிப்பாளர்கள் எண்ணிக்கையில் அதிகமான நூல்களை பிரசுரிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்கள், அதன் தரத்தில் அதே அளவு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை.
முதல்ல இருந்தே நாங்க குவாலிட்டிக்கு தான் முதல் இடம். கிரிய ஆரம்பிக்கும் போதே முதல் இது என்னன்னு கேட்டா, மற்ற பதிப்பாளர்கள் அந்த நேரத்துல பதிப்பிக்க முன்வராத ஆசிரியர்களை தான் நாங்க, எழுத்தாளர்கள் தான் நாங்க பதிப்பிக்கணுங்கிறது தான் முதல் நோக்கம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. சமூகத்துல வந்து சில வேல்யூ, சில மதிப்பீடுகளுக்கு நம்ம எந்த கெடுதலும் விளைவிக்க கூடாதுங்கிறத நான் ரொம்ப குறியா இருக்கேன்.
பதிப்பாசிரியர்கள் குறித்து இன்னொரு கேள்வி ஐயா, நீங்கள் ஒரு தரமான பதிப்பாசிரியர், ஆனால் பல பதிப்பாசிரியர்கள் வெறும் அச்சிடுபவராக மட்டுமே இருக்கிறார்கள்.
அதேதான், இல்ல இல்ல, தமிழ்ல இன்னைக்கு ஆறுதே, அது மட்டும் இல்ல, தமிழ் பப்ளிஷருக்கும் ஒரு பிரிண்டருக்கும் ஜனங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல. எல்லா மட்டங்கள்ல இருக்கிறவங்களும், அவங்க வந்து மருத்துவராக இருக்கலாம் அல்லது வழக்கறிஞராக இருக்கலாம் நீதிபதியா இருக்கலாம். என்னுடைய அனுபவம் வந்து நான் வந்து பதிப்பாளர்னு யாருக்காவது நான் அறிமுகப்படுத்தினா முதல்ல அவங்க கேட்கற கேள்வி உங்க பிரஸ் எங்க இருக்குன்னு. நிறைய பதிப்பாளர்களுக்கும் அவங்க வெளியிடுற புத்தகங்களுக்கும் உண்மையான உறவு கிடையாது. அதனாலயும் சமூகத்துல வந்து சரி பப்ளிஷர்னா பிரிண்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தமிழ்ல வந்து முறையா தொழில் முறை ரீதியா பதிப்புத்துறையா அணுகிற பதிப்பாளர்கள் ரொம்ப 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 கம்மி.
சரி ஐயா, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை வணக்கம்.
நன்றி.
கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களது இறுதிச் சடங்கு சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இன்று நடைபெற்றது. தற்கால தமிழ் அகராதியின் தயாரிப்பில் ஒரு சொல்லுக்கான விளக்கம் தனக்கு சரியாக படவில்லை என்றால் அதை அறிந்து கொள்ள 2-3 மாதங்களை செலவிடும் அர்ப்பணிப்பு என்ற நட்பண்பை கொண்டிருந்த அவர், கொரோனா வைரஸ் கொண்டு வந்த மரணத்தோடு போராடி கொண்டிருந்த போதும் மேலும் விரிவாக்கப்பட்ட அந்த அகராதியின் 3ஆம் பதிப்பை வெளியிட்டு நம்மிடமிருந்து விடைபெற்றுள்ளார். கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்றென்றும் எம்முடன் நமது புத்தக அலுமாரியில் மட்டுமல்லாமல் எம் நெஞ்சங்களிலும் வாழ்வார்.
பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.